ஓம் சாந்தி. 19/3/2018 காலை முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, உங்களோட நினைவு சாதாரணமானதில்லை, அசாதாரணமானது. எது எதை நீங்கள் கண்ணால் பார்ப்பதில்லையோ அதை நினைக்கிறீங்க. இறைவனை நீங்கள் கண்ணால் பார்க்கறதில்ல, ஆனால் அவரை நினைக்கிறீங்க. அவர் நினைக்கிறதுனால, அந்த நினைவுனால உங்களோட விகர்மங்களெல்லாம் அழியுது, உங்களோட பாவங்களெல்லாம் அழியுது. ஏன்னா நீங்கள் பழகி இருக்கிறீங்க, கண்ணால் பார்த்ததுகளையே நினைக்கிறதுக்கு தானே. இந்த சிலைகளெல்லாம் கண்டதை தானே கற்பனையில் நினைக்கிறீங்க. ஆனால் இது காணாத ஒன்று. ஆனால் உங்களுக்கு காணலாம், நீங்கள் இந்த உடம்பு மூலமாக காணலை. அது நீங்கள் ஆத்மாங்கிற இதுக்கு போனீங்கன்னா காணலாம் நிச்சயமாக. இப்போ நீங்கள் அப்படி இல்லை தானே, அதனால நீங்கள் காணாத ஒன்று நினைக்கிறதீங்கன்னா பெரிய விஷயம் தானே. ஏன்னா நினைக்கல அது. அது அப்படி நினைக்கிறதுனால உங்களோட கர்மங்கள் பாவங்கள் அழியுது. ஓகே, எந்த ஒரு பழக்கத்தை தியாகம் செய்தால் அனைத்து குணங்களும் தானாக வந்து கொண்டிருக்கும்ட்டு கேட்குறாங்க. எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் நிறைய நாளாக பழகிக்கிட்டு வந்த ஒரு பழக்கத்தை தியாகம் செஞ்சால் மற்ற நல்ல குணங்கள் எல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஓகே, அரை கல்பமாக நீங்கள் எந்த உணர்வில் இருந்தீங்க? அரை கல்பமாக தேக உணர்வில் வரக்கூடிய பழக்கம் உறுதியாகிருச்சு. இப்போ நீங்கள் அரை கல்பமாக 2500 வருஷம் சொர்க்கத்தில் இருக்கும் போது தேக உணர்வு இல்லை, சரியா ஆத்ம உணர்வில் இருந்தீங்க, அதனால நல்லாவே இருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அரை கல்பமாக தேக உணர்வில் வந்ததுக்கு பிறகு, நான் உடம்புங்கிறது ரீதிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வந்துருச்சு. 2500 வருஷமாக கொண்டு வந்த பழக்கம் தான் இந்த தேக உணர்வு. அதனால தான் இதை உடனே உங்களுக்கு விட முடியலை. இப்போ இந்த பழக்கத்தை நீங்கள் தியாகம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உடம்பு இல்லை, ஆத்மா அப்படிங்கிறது, நான் உடம்பே இல்லை, இந்த உடம்புக்கு எதுவுமே இல்லை. உடம்புக்கு உடம்பு இல்லைன்னா அந்த உடம்புக்கு எந்த தேவையுமே வராது. வலி தெரியாது, பசி தெரியாது, எந்த உணர்வும் வராது. அவங்களுக்கு கஷ்டம், இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது. ஏன்னா அந்த உடம்புக்கு தானே அப்பா, சகோதரர் சகோதரி, மாமே மச்சான், அப்படியெல்லாம் உறவுகள். ஆத்மாவுக்கு எல்லாமே சகோதரங்கள் தான். ஆத்மா ஆத்மாங்கிறது இந்த இறைவனோட குழந்தைகள் எல்லாம். இந்த உடம்பு தான் இங்கே வந்து உறவு கொண்டு அடிக்கிட்டு இருக்குது. அப்போ உடம்பே இல்லைன்றது போது இங்கே உள்ள குழப்பம்லாம் தீர்ந்துடும். இதெல்லாம் எங்களுக்கு இல்லை குழப்பம், இந்த உடம்புக்கு தான். இந்த அழிஞ்சு போகிற உடம்புக்கு தான் இந்த குழப்பங்கள், வலி, வேதனை எல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இந்த பழக்கத்தை தியாகம் செய்யணும். இந்த பழக்கத்தை அரை கல்பமாக தேக உணர்வோடு வரக்கூடிய இந்த பழக்கத்தை நாங்கள் தேக உணர்வு இல்லை, நான் ஆத்மாங்கிற இதுக்கு வரணும், தேகத்தை விட்டுறணும். அப்போ சிவபாபா வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவர். அவரை நினைங்க, எந்த ஒரு தேகதாரியையுமே நினைக்காதீங்க. எந்த தேகதாரி நீங்கள் எவ்வளவு நல்லோம் அப்படின்ட்டு சொன்னாலும் உடம்பு இருக்கிறவங்க எப்படியுமே பாவத்தாளிகள் தான் உடம்போடு வருவாங்க. இங்கே அவங்க பாவம் செஞ்சதுனால தான் இங்கே வந்து ட்ராமாவே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எந்த தேகதாரியை நினச்சாலும் கூட நீங்கள் திரும்ப திரும்ப கஷ்டத்தில் விழுவீங்க. இறைவனை மட்டுமே நினைங்க, அவருக்கு தேகமே இல்லை. அதனால தான் அவரை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது, தேகதாரிகளை நினைக்கும் போது துக்கம் கிடைக்குது. ஏன்னா பாவத்தாளிகளை நினைக்கும் போது அந்த பாவங்களும் எங்களுக்கு வருது, ஏன்னா சரியா. ஏன்னா பாபா வந்து ரொம்ப இந்த இப்போ நாங்கள் வந்து தேகம் இல்லைன்ட்டு அவனுக்கு பிறகு இந்த ஆத்மா வந்து தூய்மை கடல் ஆகிரும். அந்த ஆத்மா வந்து எந்த நேரம் குஷியாக இருக்கிற ஆத்மா தானே. இந்த உடம்போட கனெக்ட் ஆகுறதுனால தானே அதுக்கு குஷியே இல்லை. அதனால அந்த தேகம் இல்லைங்கிற போது அந்த ஆத்மா வந்து தூய்மையாகவும் ஆவிரும், குஷியாகவும் ஆவிரும். எல்லா குணங்களும் அதுக்கு நல்ல குணங்கள், அதுக்கிட்டே இருக்கிற நேச்சரான குணங்கள் எல்லாம் வந்துடும். சரியா, ஒவ்வொரு குழந்தையோட புத்தியிலையும் நாம் யாரு, நாம் யாருக்கு இவ்வளவு மகிமை செய்தோம் இவ்வளவு நாள், அந்த சிவபாபா முன்னுக்கு இருக்கிறோங்கிறது புத்தியில் வரணும். எப்படின்னா இவ்வளவு நாளும் பக்தியில் நாங்கள் யாரை தேடி தேடி, யாரை தேடி தேடி இருந்தோம், நினச்சி நினச்சி இருந்தோம். அந்த பேர் இந்த பேரில் சொன்னாலும் ஏதோ ஒரு கடவுளை தானே நினைச்சோம். அதே கடவுள்கிட்ட முன்னால் உட்கார்ந்துருக்குறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்போ சிவபாபா எங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்கிறார், அவர் எங்களுக்கு நேரடியாக வந்து படித்து கொடுக்குறார். அவரோட பாடங்கள், அந்த அவரோட அவர் வந்து எங்களுக்கு, நாங்கள் யார், சிவபாபா யார், நம்மளுக்கும் அவருக்கு இருக்கிற என்ன ரிலேஷன்ஷிப், கர்மானா என்ன, பிறப்புனா என்ன, மரம்னா என்ன, நாங்கள் பிரம்மகுமாரிகள்னால் எப்படி இருக்கணும், அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே போவோம், என்ன நடக்கும், இதெல்லாம் அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எங்கள் மனசில் எந்த நேரம் இருக்கும், நம்ம பாபா வந்துட்டார், ஒரு நாள் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கள் பாபா வந்துட்டார், எங்கள் முன்னுக்கு இருக்கிறார். அப்போ அவர் அந்த குஷியில் இருக்கணும். உண்மையிலேயே நீங்கள் நினைச்சிங்கன்னா, மனசார நீங்கள் நினைச்சிங்கன்னா, உங்கள் முன்னால் இறைவன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்கும் போதும், உங்களுக்காக வந்திருக்கிறாருங்கும் போதும், உங்களை திருத்தி அழகாக கூட்டிக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற போது எப்படி இருக்கும்? யாராவது அப்படி இந்த காலத்தில் இருக்கிறாங்களா உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு? அந்த நினைவு உண்மையிலேயே பெர்மனண்டாக எடுத்தீங்கன்னா, ஆழமாக சிந்திச்சு பாருங்க, இறைவன் வந்திருக்கிறாரா? இன்னும் நம்பிக்கை இல்லை, இன்னும் நம்பாத மாதிரி, நம்பாதனால தான் அதை பெருசாக கணக்கு எடுக்கிறீங்கல்ல. ஆனால் சிந்தி டீப்பாக போங்க, போயிட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். பக்கத்தில் பாபா இருக்கிறாருன்னு நினச்சி பாருங்க. ஆனால் கேட்குறதெல்லாம் அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு கதைக்கிறதுக்கு நான் உடனே பதில் வருதே, இன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அவர் காதில் விழுந்து அடுத்து அந்த செகண்ட் அவர் மாத்துறாரு எல்லாத்தையும். ஏன்னா அவருக்கு நாங்கள் சொல்லணும், அவருக்கு எல்லாம் தெரியும்னா, எல்லாம் தெரியும்னா. ஆனால் பாபாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது தானே. அவர் எத்தனை விஷயத்த பார்க்குறாரு, எத்தனை பேரை பார்க்கணும், எத்தனை கோடி மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு சொல்லணும், பாபா இப்படித்தான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அவர் பார்த்துக்குவார். நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை, சொல்லணும். அவரோட பேசுறது வந்து அவருக்கு பிடிக்கும். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஏதாவது தவிர்க்க முடியாத விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு, அதுகளை நீங்கள் சொல்லுங்கள் சரி. ஆனால் பாபா அவன் நினச்சிக்கிட்டே இருந்துட்டு திறம் கொஞ்ச நாளில் மறந்துடக்கூடாது. இப்போ இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. அவர் வந்து எந்த நேரமும் நினைங்க, ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஆனால் நாங்கள் நல்லா இருக்க போகிறது அரை கல்பத்துக்கு 2500 வருஷத்துக்கு பாபாவால் தான் நாங்கள் நல்லா இருக்க போகிறோம். 21 பிறவிகளுக்கு ஒரு சொத்து கொடுக்குறாரு எங்களுக்கு, அதில் நிச்சய புத்தி இருக்கணும் மனசில், அதை அப்படியே பதிச்சிக்கிறணும். பாபா எங்களுக்கு இதை கொடுக்குறாரு, நாங்கள் இதனால் நல்லா வாழ போகிறோம், இப்போ உள்ளதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, எதுவுமே நிலை இல்லை, இந்த என்னத்தை கண்டாலும் இந்த புதுசு புதுசாக செய்கிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் செய்கிறாங்க, ஒன்றுமே புரியலை இந்த ஆக்களுக்கு, நினைக்கிறாங்க நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ செய்கிறேன், அவ்வளோ செய்கிறேன்ட்டு இந்த புத்திய வீணான விஷயங்களை போட்டுக்கிட்டு ஒன்றுமே இறைவனை பற்றியே நினைக்காமல், நான் யாருங்கிறத பற்றியே அறியாமல் மெஷின் மாதிரி இருக்கிறாங்க அந்த மக்கள். எனக்கு நான் கவலையாக இருக்கும் பார்க்குற நேரையோ, இந்த குழந்தைகள்லாம் இப்படியே ஒன்றுமே ஞானமே இல்லாமல் இறந்து போயிருமே, திரும்பவும் இதே இதில் வந்து திரும்பவும் இதே, எந்த சுகமுமே இல்லை. அப்பா தன்னோட காசு பணங்களை விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறாங்க, அதை தனக்காவது அனுபவிக்கிறாங்களா? இல்லை, தானாவது அனுபவிக்கிறாங்களா? ஒருத்தருமே அனுபவிக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் அந்த காசை கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு இன்னொருத்தருடைய இதில் தான் கொட்டுறாங்க. ஒன்று பேங்க்கில் இருக்கும், பேங்க் இவங்களை அனுபவிக்கிறாங்க பேங்க்கில் இருந்தால், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டுட்டு அதை எதிர்பார்த்துக்கிட்டு அதில் போட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் போட்டுட்டு ஒரு ஊரில் 1 கோடி போட்டால் 2 கோடி வரணுன்ற அந்த எண்ணமே தான் வறுமை ஒழி. எங்கே இறைவனை நினைக்க நம்ம மறந்துடுறாங்க. இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, இதெல்லாம் இல்லாமல் போவோம், நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை தேடிக்கிறோங்கிறது கூட இல்லாமல் வாழ்க்கை பூரா எதுவுமே அறியாமல் மக்குகளாகவே போய் சேர்ந்துருவாங்கண்ணா. சரி, இப்போ நாங்கள் வந்து பாபாவுக்கு நிச்சயமாக நினைக்கவே வேணும். என்னன்னா, இப்போ லௌகீக தந்தை, தாய் தந்தை, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தந்தை, எங்கள் உடம்புக்கு இருக்கிற தாய் தந்தையை நாங்கள் நினைக்கிறோம் தானே, நினைவு வருது தானே. அது வந்து சாதாரண நாங்கள் இந்த நேரம் நினைவு வரும். ஆனால் இந்த அசாதாரண விஷயம், இந்த சாதாரண விஷயம்தான் இந்த தாய் தந்தைகளை நினைக்கிறது. அவங்கள நினைக்கிறதுனால எங்களோட பாவங்கள் கரையுமா? நீங்கள் செஞ்ச கொண்டு வந்த பாவங்கள் எல்லாம் கரையுமா? இல்லை. ஆனால் இந்த அசாதாரண விஷயம், பாபாவை நினைக்கிறது, காணாத அந்த இறைவனை நினைக்கிறது, அதனால் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இந்த அரை கல்பமாக செஞ்சுக்கிட்டு வந்த பாவம் எரிக்கப்படுது, இல்லாமாக்கப்படுது, குறைக்கப்படுது. அதுக்கு பிறகு நீங்கள் தூய்மையாகுறீங்க, தூய்மையாகி அப்பா பிள்ளைங்கிற உறவு பலப்படுது, அப்படியே நீங்கள் தேவதையாக மாறுறீங்க. அதுக்கு பிறகு பாபா உங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. அந்த போஸ்டில் நீங்கள் 2500 வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழ போகிறீங்க. புரியுதா? அதனால தான் அப்பாவை நினைக்கிறதுல இவ்வளவு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் எங்களோட தாய் தந்தை, இந்த உடம்புக்குள்ள தாய் தந்தைகளை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்ட்டு நீங்களே நினச்சிக்கிறீங்க. அதுக்குன்ட்டு நினைக்க வேணுன்றலாம் சொல்லலை, அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறதில்ல. கடமையை செய்யுங்கன்னு தான் பாபா சொல்லுங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாபா சொல்கிறது. கடமையை செய்யுங்க, உங்கள் குழந்தைக்கு கடமையை செய்யுங்க, மனைவிக்கு கடமையை செய்யுங்க, அம்மா அப்பாவுக்கு கடமையை செய்யுங்க. அது உங்களோட டியூட்டி. நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஆனால் வேலையே உலகம், வேலையே உங்களோட வாழ்க்கை இல்லை. வேலை உங்களோட வாழ்க்கைக்காகத்தான், அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே நீங்கள் பிறந்துட்டீங்க, செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்களோட மனமும் புத்தியும் எங்கே இருக்கணும்? இறைவனுக்கிட்ட இருக்கணும். ஏன்னா மெயின் கரண்ட், மெயின் பவர் அவர். புரியுதா? அது இல்லாமல் இங்கே அம்மா அப்பாவோ எதுவுமே இங்கே இல்லை. அதை நினச்சிக்கிறீங்க, அதை நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இப்போ சிவபாபாவோட வாரிசாக இருக்கிறோம் தான் இப்போ நாங்கள். பிரம்மா மூலமாக அவர் வாரிசாக்குனார், 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியும் கொடுக்குறாரு. எங்கட இவரை நினைக்க நினைக்க என்ன நடக்கும்னா புத்தி தூய்மையாகிக்கிட்டே இருக்கும், உண்மைக்குமே தூய்மையாகிக்கிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் இந்த கொஞ்ச நாளாக நினச்சி நினச்சிக்கிட்டே இருக்கக்குள்ளே எங்கட புத்திகள் பாருங்கள், நல்ல வழி கொஞ்சம் அங்கே இங்கே ரோங்க போகிற நேரம் அப்படியே ஒரு ஒரு அந்த ஷொக் அடித்த மாதிரி வரும். ஓ, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது வருது. முந்தியெல்லாம் அப்படி இல்லை, எங்களை மறந்து நாங்கள் தேவையில்லாததான் நினச்சிக்கிட்டு இருப்பானா? இங்கே அப்படி இல்லை. தப்பாக ஏதாவது கொஞ்சம் ரோங்க போணிச்சினாலும் டக்குன்னு அதாவே வந்துடுது, அதுக்கே உறுத்துது மனசு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ என்ன செய்கிற அப்படின்ட்டு ஓடி வந்துடும். சரியா? சிவபாபா வந்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முதல்ல அதை நிச்சயப்படுத்திக்கிறேங்க, இறைவன் இங்கே இருக்கிறார், இறைவன் என்னோட இருக்கிறார், என்ன பக்கத்திலிருந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, என் அப்பா என்னோட இருக்கிறாருங்கிற என்ன நிச்சய புத்தி மனசில் இருக்கணும். ஏன்னா சிவன் வந்து ஒரு முறை தான் வருவார் தெரியுமா, இந்த ஒரு கல்பத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அதையும் மனசில் வச்சுக்குங்க. ராமர் சீதா லக்ஷ்மி நாராயணன் கூட ஒரு முறை தான் வராங்க. ராமர்னா ஒரு முறை தான், லக்ஷ்மி நாராயணன் அவங்களும் ஒரு முறை தான். ஏன்னா ஒரு முறை தான் அந்த பெயர் உள்ள அந்த கேரக்டர் வரும். ஆனால் பெயர் வந்து, ரூபம் வந்து, தேசம் வந்து, காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. புரியுதா? ராமர் சீதை கூட பிராப்தி அடைவதற்காகத்தான் மறுபிறவி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தி அடைகிறதுக்காக தான் மறுபிறவி எடுக்கிறாங்க. இந்த ஞானம் எல்லாரும் புத்தியிலே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா குஷியாக இருக்கும், யாருக்கு வேணும்னாலும் நம்ம புரிய வைக்கலாம். இவங்கெல்லாம் வர்றாங்க, ஆனால் ஒரு முறை தான் வராங்க, அடுத்த முறை அவங்க வரதில்ல. அடுத்த முறை வரும்போது அவங்களோட பேர் மாறுது, அதே பிறவி தான். ஆனால் லக்ஷ்மி நாராயணனாக வரமாட்டாங்க, அடுத்தது ராமர் சீதையாக வருவாங்க. ஒவ்வொரு முறைக்கும், ஒவ்வொரு பிறப்புக்கும் அவங்களோட பேர் உருவம் இடங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். சரியா? எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிறப்பு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்படியுமே பெட்ரி குறையத்தானே செய்யும், ஆனால் கூடிக்கிட்டு வராதே, குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். உண்மையிலேயே பாபா போன கல்பத்தில் வந்திருந்தார், அதனோட நினைவு சின்னம் கொஞ்சம் இருக்குது. என்னது? முதல்ல நிராகார் சிவபாபா வந்திருக்கிறாரு, வந்து தான் தேவி தேவதாவை மாற்றுறாரு. இப்போ பாருங்க, இந்த சங்கமோயத்தில் இப்போ வந்திருக்கிறார் தானே. அப்போ இப்போ என்ன செய்கிறார் அவர்? எங்களை பிராமணர்களாக்கி, அப்புறம் எங்களை தூய்மையாக்கி, அடுத்தது தேவி தேவதாவை மாற்றுறாரு. அப்போ நம்ம போன கல்பத்திலையும் பாபா வந்து என்ன செஞ்சார்? எங்களை தேவி தேவதாவை மாற்றிருக்கிறாரு. சரியா? அப்போ அந்த தேவி தேவதாவை மாற்றினதில் அடையாளங்கள் தான் சிலைகள். அந்த அந்த எண்ணம், அந்த நினைவு ஒரு சில சிலைகளாக செஞ்சு இன்னைக்கு வணங்குறாங்க. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் நடைமுறையிலேயே ஆட்சி செஞ்சாங்க, பிறகு பக்தி மார்க்கத்தில் பூஜாரி சித்திரங்களை உருவாக்கிறார்கள். அவங்களையே பக்தி மார்க்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களையே சிலைகளாக செஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூய்மையினால் தூய்மை இழந்ததுக்கு பிறகு தூய்மையான அந்த கேரக்டரை வணங்குறாங்க, இன்னுமே வணங்குறாங்க அந்த இதனா. இத வேறு எந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த விஷயங்களெல்லாம் படித்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். சரி, வேறு எந்த பள்ளிக்கூடத்துலையும் உங்களோட ஆத்மா படிக்கிறது? டீச்சருடைய ஆத்மா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்று கூற மாட்டாங்களாம். அங்கெல்லாம் மனிதர்களை மனிதர்கள் படிக்க வைக்கிறாங்க. உண்மையிலேயே ஆத்மா படிக்க வைக்கிறது, ஆத்மா தான் உடல் மூலமாக படிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த உடம்புல ஆத்மா தானே இருக்கு. அப்போ அந்த ஆத்மா தான் உடம்புக்கு ஏதாவது இருக்கா? அந்த ஆத்மா இல்லைன்னு இந்த உடம்புக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? இல்லை தானே. அப்போ அந்த ஆத்மா தான் படிக்குது. அந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவாகிய இறைவன் வந்து படித்து கொடுக்குறாரு. அதிசயமான விஷயந்தானேனா? ஆத்மா தான் உடம்பு மூலமாக படிக்குது. இப்போ நான் வக்கீல் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஆத்மா சொல்லுது. படிப்பினால் வக்கீல் ஆகிறது. இங்கே அதிசயமான விஷயம் இருக்கிறது. என்னென்னா, நிராகாரர் சிவபாபா நிராகாரர் ஆத்மாக்களிடம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ சிவபாபா எங்கிட்ட வந்து பேசுகிறதா இருந்தால் உடம்புக்கிட்டலாம் சிவபாபா பேச மாட்டார். உடம்பு பார்க்கவே மாட்டார். அவர் பேசுகிறதெல்லாம் ஆத்மா கிட்ட. ஏன்னா அவரும் ஒரு ஆத்மானால் ஆத்மா கிட்ட பேசுகிறார். நீங்கள் யார்கிட்டயும் அது பேசுனீங்கன்னா நீங்கள் ஆத்மா கிட்டலாம் பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து உடம்புக்கிட்ட, ஏன்னா நீங்களே உடம்பு, நீங்களும் உடம்பாக இருக்கிற ஒருத்தர் தான். அதனால தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி பேசுவீங்க. ஏன்னா உடம்புக்கு தான் அட்ராக்ட் ஆகுது, இல்லைன்னா அங்கே ஆத்மாவுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. பாபா வந்து ஆத்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, ஆத்மாவுக்கு தான் படித்து கொடுக்குறாரு. சரியா? பாபா சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சமமான ஞானம் நிறைந்தவராகுங்க. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நாலேஜ்ஃபுல், பீஸ்ஃபுல், பதீத பாவனர், ஏன்னா பாவங்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய உலகமாக நான் மாற்றுவேன் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். இந்த உலகத்தை, பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நிராகாரமாகிய எனக்கு முழு மரத்தை பற்றின ஞானமும் தெரியும். அந்த ஞானத்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாற்றுறேன். அந்த ஞானத்தை அப்படியே எங்களுக்கு மாற்றுறாரு. அப்போ எங்களுக்கு இப்போ முழு மரத்தை பற்றின விஷயம் தெரியும். யார் இந்த விதை, தண்டு யார், கிளைகள் யார், இலைகள் யார், எல்லாமே எங்களுக்கு தெரியும். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சரியா? பாபா வந்து ஞானக்கடல், தூய்மையான கடலாக இருக்கிறாரு. குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுறாரு. ஏன்னா சமமாக மாற்றும் போது என்ன நடக்குது? அவரோட குணங்கள் எங்களுக்கு வரணும். பாபாவோட அன்பு நிறைஞ்சிருக்கணும், பணிவு நிறைஞ்சிருக்கணும், பொறுமை நிறைஞ்சிருக்கணும். எல்லா அவரோட எல்லா குணமும் வரணும். அப்புறம்தான் நீங்கள் தேவதையாக மாறுவீங்க. ஏன்னா தேவதைனா தெய்வத்தோட குழந்தைங்க. அப்போ தெய்வத்தோட குணம் தானே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ இப்போவே நீங்கள் செஞ்சுக்கிட்டா தான் தேவதை ஆகலாம். ட்ரை பண்ணுங்க. நான் தேவதைங்கிற அந்த எண்ணத்தில் இருக்க பழகுங்க. அப்போ எங்களுக்கு தேவதையோட குணமும் வரும். நான் ஏன்னா தேவதைன்னு நினச்சிக்கிட்டு இருந்து சரி வராது. நான் தேவதை அப்படின்னா என்னோடய குணம் எப்படி இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்கள். தேவதைன்னு தெய்வத்தோட குழந்தை, தெய்வத்தோட குழந்தைக்கு பேயோட குணம் இருக்குமா? இப்போ நீங்கள் பேயாக தானே இருக்கிறீங்க, பேயோட குணங்களாக தானே இருக்கிறீங்க. மற்றவனை குறை தேடுறது, மற்றவனை பற்றி எந்த நேரம் நினைக்கிறது, சொல்கிறது, கோவப்படுறது, இதில் இறைவனோட குணமா, தேவதையோட குணமா? கத்துறது இன்னொருத்தருக்கு ஒரு ஒரு பேச்சே அதிரக்கூடாது உங்கள்கிட்ட. நீங்கள் பாபா குழந்தையாவையும் கோபமாக எடுத்தறிஞ்சு ஒருத்தர்கிட்ட பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் பாபா குழந்தையே இல்லை, அதுக்கு அருகதே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நல்ல சக்தி இருக்குது, நான் பாபா குழந்தை அப்படின்ட்டு. ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒன்று நினச்சிக்கிறீங்க, யாராவது உங்கள் எதிரியாவது பதில் ஏதாவது கேள்வி கேட்டால் எடுத்தறிஞ்சு அவனுக்கு மனசு நோகிற மாதிரி பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் பாபா குழந்தையே இல்லை. பாபா என்றைக்குமே எவ்வளோ பெரிய பாவத்தாளிகளுக்கு கூட அன்பு நிறைஞ்ச வார்த்தை தான் கூறியிருக்கிறாரு. இனிமையான குழந்தைகளேன்னு தான் கூறியிருக்கிறாரு. கண்ணுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளிய நீ எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி கதைக்கிறது இல்லைனா பாப்பா குழந்தையாகிய நீங்களாம் அப்படி தான் கோவம் எடுத்து கதைக்கிறீங்க. அதை நிறுத்துனீங்கன்னா தான் நீங்கள் பாபா குழந்தை. நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டுன்ட்டு. சரியா? கோபத்தில் கத்துறது இல்லைன்னா அதிர்ந்து அதிர்ந்து கதைக்கிறது, பெருசாக குரலை உயர்த்தி கதைக்கிறது, அது பாபா குழந்தைக்கான அடையாளமே இல்லை. அன்புங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசுகிறதுலையும் நடக்கிறதுலையும் தான் இருக்குது. அந்த அன்பு அதிர்வலைகள் அந்த வீட்டுக்குள்ளே பரவிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட இல்லாட்டி அன்பு அதிர்வலைகள் என்ன பரவும்? உங்ககிட்ட என்ன இருக்கோ அது தான் பரவும். அப்போ உங்ககிட்ட இருக்கிறது கோபம், அலட்சியம், அது தான் பரவும். அது தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். அதனால் முதல்ல ஏன் இந்த வீட்டில் அமைதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அன்பு இல்லைன்ற அர்த்தம். விகாரங்கள், கோபங்கள் நிறைஞ்சிருக்கு, அது தான். அப்போ அது தான் அங்கே வேலை செய்யும். சரியா? ஏன்னா நாங்கள் வந்து எல்லாருமே சாந்தியே இல்லாமல் இருக்கிறோம், மனசுக்கு அமைதியே இல்லாமல் இருக்கிறோம். அந்த அமைதியை எடுக்க இறைவனையே நினைக்கணும். இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? சாந்தி தான் வரும். அவரை நினைக்கும் போது மனம் பூரா அமைதியாக இருக்கும். ஏன்னா இது துக்கதாமம் தானே, இந்த உலகம் துக்கதாமம் எங்களுக்கு தெரியும். சுற்றி வர அனைத்துமே துக்கமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? நீங்கள் இறைவனோட குழந்தை தானே. நீங்கள் அந்த துக்கத்தை நீக்கி சாந்தியை அனுப்பிக்கிட்டே இருங்க இந்த வீட்டுக்கு. உங்களோட சக்தி, நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா, டென்ஷன் ஆகாமல் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்ற அர்த்தம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற அர்த்தம். அந்த சக்தி தான் உங்களை சுற்றி பேய்கிட்டிருக்கு. அதனால் முதல்ல உங்கள் குறைகளை பாருங்கள், எவ்வளோ குறை இருக்குன்ட்டு. மூட்டை மூட்டையாக குறை இருக்குது, அதை திருத்திக்கிறங்க. இறைவனோட குழந்தைன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் திருத்தாமல். ஏன்னா பாபாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பாபா சொல்லியிருக்கிறாரு, ஐந்து விகாரங்களையும் விட சொல்லி. அந்த ஐந்து விகாரங்கள் என்ன? காமம் ஓகே விட்டுட்டீங்க, கோபம் விட்டுட்டீங்களா, பற்று விட்டுட்டீங்களா, பேராசை விட்டுட்டீங்களா, ஈகோ. யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரி அதிர்வலை என்ன இருக்கோ அந்த அதிர்வலை தான் போகும். ஏதாவது ஒன்று விடலைன்னா அந்த அதிர்வலை தான் உங்ககிட்ட இருக்கும். சரியா? ஓகே. ஓகே. பாபா வந்து சொல்கிறாரு, இந்த இந்த நம்ம எல்லாருமே குழப்பம் அடைஞ்சி தானே இருக்கிறோம் அந்த படங்களெல்லாம் பார்த்து அப்படி. சரியா? அவருக்கு நினைக்கிதான் இதெல்லாம் இதெல்லாம் வேறு மாதிரி ஏதாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா பாபா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறார் தானே. அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால நாங்கள் பெருசாக கணக்கு எடுக்கிறதுல யாருமே கணக்கு எடுக்கல. அதே பட்டு பயங்கரமாக அப்படி இப்படி காட்டுனா யோசிப்பாங்க. ஆனால் பாபா வந்து அன்பே உருவானவர்னால, ஞானக்கடல் அவர் வந்து அன்பு கடல்னால அப்படி செய்கிறது இல்லை. அப்படி செஞ்சால் தான் அந்த மனுஷர்களை மாற்றலாம். ஏன்னா மனிதர்களை பயமுறுத்துறதுக்காக போர்டெல்லாம் வைக்கலாமான்னு கூட யோசிக்கிறாராம். ஏன்னா இந்த மனுஷர்களை திருத்துறதுக்கு வேறு வழியே இல்லை. அழகழகான சித்திரங்களை கொடுத்து இது இது தான் நீங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியுது இல்லை. ஏன்னா அவங்க கெட்டதாகவே நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்படியெல்லாம் நாங்கள் இருப்போமா, இதெல்லாம் கற்பனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ நாங்கள் பாபா இப்படித்தான் இருப்பாருன்னொன்னே நாங்கள் அவங்க கற்பனையில் எப்படி இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க சரின்னு நினைக்கிறாங்களோ இல்லையா? ஐயோ கடவுளெல்லாம் இப்படி இருக்க மாட்டார் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்கிறாங்கல்ல, டீப்பாக போகணும் அதை. ஆனால் நம்ம சொல்லி கொடுக்குற முறை ஒன்று இருக்குது, அந்த சொல்லி கொடுக்குற முறையில் தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து யோசித்து புரிய இயலாது. நாங்கள் சொல்ல சொல்லத்தான் அவங்கள புரிய வைக்கலாம். சில நேரம் சொன்னதுக்கு பிறகு அது புரியாமல் ஆண்டு தலையாட்டிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. லேசான விஷயம் இல்லை தானே இது. என்ன இறைவனை காணாத ஒரு விஷயத்தை கற்பனை செய்யுங்க, இப்படி இப்படி சொல் இருங்க அப்படின்னு சொல்கிறது லேசான விஷயம் இல்லை. ஆனால் இறைவனுங்கிறது லேசா? அப்படித்தான் இருக்கும், எதிர்மாறாக தான் இருக்கும். இங்கே காண்றதெல்லாம் மாதிரி இருக்காது இறைவன், எல்லாத்துக்கும் ஒப்போசிட்டாக தான் இருக்கும்னா. அதனால தான் யாருக்கும் நம்ப முடியாமல் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பெரிய போர் நடக்க போகுது, மகா விநாசம் நடக்க போகுது. அது எல்லா ஆத்மாக்களுக்கும் தெரியும். நாங்கள் அந்த விநாசத்துக்கு பிறகு வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுவோம், அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அதை உறுதியாக சொல்லுங்கள், அதை உறுதியாக சொல்லுங்கள். சரியா? நாங்கள் தான் உலகத்துக்கே வழிகாட்டின்னு பாபா சொல்கிறாரு. நாங்கள் வந்து சரியான வகையில் வழிகாட்டணும். ஆத்மாக்கள் வந்து அழிவற்ற ஆத்மாக்கள், ஒரு நானும் இறப்பதில்லை அதை சொல்லுங்க. இதில் நிச்சயம் இருக்கணும். இந்த உடம்பு தான் இறக்கும். இந்த உடம்பு, இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அனைத்துமே இல்லாமல் அழிவு அழிஞ்சு அழிஞ்சே போகும். இந்த உடம்பு, இந்த உடம்பு மூலமாக நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு இந்த உடம்பு தண்டனம் அடைஞ்சே தீரும். அது நீங்கள் என்ன சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் கூட, ஏன்னா தேவதைகளுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் தான் இருக்கணும். தேவதைகளுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்க. அதை நீங்கள் எவ்வளவு அன்பா பாபா இருக்கிறாருனாலும், லோ ஆஃப் கர்மா, அது வந்து ஆல்ரெடி அந்த லோ இருக்குது, அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாவம் வந்தே தீரும், தண்டனை வந்தே தீரும். அதுக்கும் பாபாவுக்கும் அவர் அதுக்கு காரணக்காரத்தா இல்லை. தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணக்காரத்தா முழுக்க முழுக்க நீங்கள் தான். ஏன்னா இறைவனே, இறைவனோட குழந்தைக்கு இறைவனோட குணம்தான் இருக்கணும். பேய் குணத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், எனக்கு புரியுது. பாபா குழந்தை, பாபா குழந்தை, நான் அப்படி நீங்கள் உங்களை மாதிரி கூட நான் நினைக்க மாட்டேன், நான் நல்லா நினைப்பேன், நான் இப்படி எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அறிவு கட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. நான் இந்த செகண்டில் தேவதையாக நடந்துக்கிறேனா, இறைவனோட குழந்தையாக நடந்துக்கிறேனா, என்னோட பேச்சு அப்படி இருக்கா, என்னோட நடத்தை அப்படி இருக்கா, எத்தனை பேர்த்த நான் மனநோக வைக்கிறேன். அவன் எதிரியாக இருந்தாலும் எத்தனை பேர்த்த நம்ம எதிரியாக, நீங்கள் தான் நினைப்பீங்க. பாபா ஒரு நாள் யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டார். அவங்க வருந்த வருந்த உங்களுக்கு அந்த பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். சக்தி அனுப்பிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு துக்கம் கொடுக்காதீங்க. வார்த்தையால், வார்த்தையால் தானே எல்லாத்தையும் கொள்றீங்க எல்லாருன்னா. சரி, போதும். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம், பாபாவுக்கு சமமான ஞானக்கடல் தூய்மையின் கடலாக வேணும். விதேகி ஆவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். ரெண்டு, பாபாவின் நினைவினால் புத்தியை தூய்மையாக்க வேண்டும். பாபாவோட நினைவு இருந்தால் மட்டும்தான் புத்தியை தூய்மையாகும். வேறு எந்த நினைவும் உங்களை இன்னும் அழுக்காக்கிட்டே தான் இருக்கும், எடுக்க ஒன்றும் இல்லாமல் ஆகும். சரியா? அதனால் பாபாவோட நினைவில் இருங்க. அவர் கொடுக்குற 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி எடுங்க. அந்த போதையில் இருங்க, அந்த எண்ணத்தில் இருங்க. வரதானம், பிராப்திகளின் இச்சையில் இருந்து விலகி இச்சை என்றாலே தெரியாதவராகி எந்த ஆசையும் வரக்கூடாது. எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய பலனை எதிர்பார்க்காத சேவாதாரே ஆகியுங்கள். எதை எதிர்பார்த்து கூட சேவை செய்ய வேணும். பாபா சொல்கிறார், சேவையில் கூட போதை இருக்கக்கூடாது. அந்த சேவை செய்யணும், ஆனால் அதில் கூட பற்று இருக்கக்கூடாது. அதை கூட உங்களுக்கு நான் இப்படி சேவை செஞ்சு அப்படி செஞ்சு அந்த எண்ணம் கூட வரக்கூடாதான். எதுலையுமே படாமல் இன்னும் நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. சரியா? யாரோட பலனையும் எதிர்பாராத சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட அனைத்து பிரார்த்திகளும் தானாக வரும். ஆனால் பிரார்த்தி உங்களுக்கு முன்பாக வரட்டும், நாங்கள் பிரார்த்திகளை ஏற்காதீர், தாங்கள் பிரார்த்திகளை ஏற்காதீர்கள். ஒருவேளை ஆசை வந்துருச்சுன்னா நாங்கள் அதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதான், அது வரட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருவேளை ஆசை வந்தால் அந்த பிரார்த்திகளும் இருந்தாலும் திருப்தியற்ற அப்படின்னா குறைவாக உணர வேண்டியிருக்கும். எப்போது தன்னை ஆசைகள் அற்று எம்டியாக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறணும். ஆகவே இச்சை இல்லாத, இச்சை என்றாலே தெரியாத நிலையுடையவராக அனைத்து பிரார்த்திகளிலும் நிறைந்தவராகுக. சங்கம யுகத்தில் பாப்தாதா மூலமாக என்னென்ன அழிவற்ற பிரார்த்திகள் கிடைக்கிறதோ அந்த பிரார்த்திகளில் ஊஞ்சலில் சாதா ஊஞ்சலாடி கொண்டே இருந்தால் எந்த தவறும் நடக்காது. ஸ்லோகம், தன்னுடைய அவ்வக்த ஸ்ததியினால் அவ்யக்த ஆனந்தம், அவ்யக்த அன்பு மற்றும் அவ்யக்த சக்தி அடைய முடியும். ஓகே, ஓம் சாந்தி.